இன்றைக்கு இந்த காலை நேரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற செய்தி, இந்த வேத பகுதி எல்லாருக்கும் தெரியும். நமக்கு தெரியாதவங்க இங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஈவன் சின்ன பிள்ளைகளுக்கு கூட இது கதையாக சொல்லியிருப்போம். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு கூட இந்த சம்பவம் தெரியும். ஆனால் கர்த்தர் அதிலிருந்து நமக்கு கொடுக்கிற செய்தி தான் நமக்கு முக்கியம். எடுத்துக்கொள்வோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வேத பகுதியிலிருந்து நான் எத்தனையோ செய்திகளிலே இந்த டச் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறது அது நமக்கு முக்கியமான. இந்த 25 அதிகாரத்தை பார்க்கும் பொழுது மொத்தம் 3 உவமைகள் மட்டுமே இருக்குது. 3 உவமைகள். இந்த 3 உவமைகளும் மிகவும் முக்கியமானது. இதிலே 25 அதிகாரத்தில் முதல் 13 வசனங்கள் 10 கன்னிகைகளை குறித்த உவமை, 14வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் தாலந்துகளை குறித்த உவமை, 31 வசனத்திலிருந்து 46 வசனம் வரைக்கும், அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் பார்க்கும் பொழுது வில்லாடு செம்மறியாடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிற உவமை. இந்த 3 உவமைகளுமே ஒரே ஆங்கிள் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. ஆனால் 3 வித்தியாசமான விதத்தில் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது. இது 3 பரலோக ராஜ்யத்திற்கு ஒருவன் செல்லுகிறதை குறித்தும் அல்லது ஒருவன் நரகத்திற்கு தள்ளப்படுவதை குறித்தும் இது எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய 3 ஒரே நோக்கத்தோடு சொல்லப்பட்ட உவமைகள். ஆனா 3 ஆங்கிள் வேற. முதல் உவமையிலே பார்க்கும் பொழுது புத்தி உள்ளவர்களாக இருக்கணும் என்றார். புத்தியுள்ள கன்னிகைகள் 5, புத்தி இல்லாதவர்கள் 5, புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். 2வது உவமையை பார்க்கும் பொழுது 14 வசனத்திலிருந்து 30 வசனம் வரைக்கும் வருகிற உவமையில பார்க்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட தாலந்துகளை நாம் பயன்படுத்தணுங்கிறது. 3வது உவமையை பார்க்கும் பொழுது நாம் கர்த்தருக்காக இரக்கம் செய்கிறவர்களாய் பிராக்டிக்கல் லைஃப்ல நம்ம இருக்கணும். நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற காரியம் இது. 3 நல்ல சத்தியங்களை நமக்கு சொல்லுகிறது. இது நம்ம எதையுமே ஒரு கதை மாதிரி, ஒரு சின்ன சம்பவம் மாதிரி நம்ம எடுத்துட்டு விளையாட்ட போயிட முடியாது. ஏனென்றால் இந்த 3 உவமைகளுமே நம்முடைய நித்தியத்தை குறித்து பேசுகிற உவமைகள். இதுல 1 ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா கூட பரலோகம் மிஸ் ஆயிடும். இந்த உவமையை எடுக்கும்பொழுது நான் நேற்று யோசிச்சு பார்த்து நிறைய தடவை பேசியிருக்கிறோமே என்று சொல்லி கடைசியில் திரும்பி பார்க்கும்பொழுது கடந்த நவம்பர் மாசத்திலே நரகத்திற்கு போகிற வாசல்கள் 7 என்று சொல்லி ஒரு செய்தி எடுத்து, ஒரு ஈவினிங் சர்வீஸ், மார்னிங்ல ஈவினிங், 7 விதத்திலே ஒருவன் நரகத்துக்கு போகிறான் அப்படின்னு. அதுல இங்க பார்க்கும்போது இதுல கூட 3 விதங்கள் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நாம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது. கர்த்தரை அறிந்திருக்கிறவர்கள் ஜாக்கிரதையோடு அவண்டவருக்காய் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும், நரகத்தில் போயிடக்கூடாது. இன்னைக்கு இந்த ஒவ்வொரு உவமையும் எடுத்தாலே ஒவ்வொரு பெரிய பொக்கிஷம். அதுல இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு இந்த 2வது உவமையிலிருந்து மாத்திரம் பேசும்படிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 3 உவமைகளுமே நித்தியத்தை போக்கஸ் பண்ணிருந்து பரலோகமா நரகமா அதை நிர்ணயிக்கிற காரியங்கள். இந்த 2வது உவமையின் அதற்குரிய வசனத்தை மட்டும் முதலாவது வாசிக்கலாம். 25 அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் 30வது வசனத்தை வாசிப்போம்.
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை,
பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை
புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள்,
புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள்,
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது இந்த ஓமையின் காரியம் நமக்கு தெரியும். இது கதையா நமக்கு தெரியும். ஒரு எஜமானன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய வேலைக்காரர்கள் தன்னிடத்தில் இருக்கிறவர்களை கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கும் தாலந்துகளை கொடுக்க, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்துவிட்டு நான் வெளிதேசத்திற்கு அவன் புறப்பட்டு போகிறான், திரும்பவும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போகிறான். நீண்ட காலத்துக்கு பிறகு அந்த எஜமான் திரும்பவும் தான் சொன்னது போலவே அவன் வருகிறான். வரும்பொழுது அந்த ஊழியக்காரர்கள் அவனுடைய வேலைக்காரர்களாக இருந்தவர்களிடத்திலே கணக்கு கேட்கிறான். நான் கொடுத்தனே என்ன பண்ணுனீங்க? 5 தாலந்தை வாங்கினவன் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எஜமானனே, நான் இதை வைத்து வியாபாரம் பண்ணி மேலும் 5 தாலந்தை நான் சம்பாதித்தேன். 2 தாலந்தை வாங்கினவனிடத்தில் கேட்கிறான், நீ என்னப்பா பண்ணுன? அவன் சொல்லுகிறான், எஜமானனே, இதை வைத்து நான் வியாபாரம் பண்ணி மேலும் 2 தாலந்தைகளை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். 1 தாலந்தை வாங்கினவனிடத்தில் கேட்கிறான், நீ என்னப்பா பண்ணுன? அவன் சொல்லுகிறான், எஜமானனே, நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், விதைக்கவே மாட்டீர், விதைக்காமே அறுவடைக்கு எதிர்பார்க்கிறாள் நீர். தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவர், ஒண்ணுமே கீழே போடாம பெருக்கி எடுத்து சேர்த்துக் கொண்டு வா அப்படின்னு சொல்றவர். அப்படிப்பட்ட ஒரு கடினமான எஜமான் என்று நான் உண்மை அறிந்திருக்கிறேன். அதனாலே ஒருவேளை நான் இதை வியாபாரம் பண்ணி நஷ்டமாச்சுன்னா என்ன ஆயிட போகுதுன்னு பயந்து இதை நான் கொண்டு போய் பத்திரமா மண்ணில் புதைச்சு வச்சிட்டேன். இந்தா எஜமானே, உம்முடைய எது நீர் வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி கொண்டு வந்து கொடுக்கிறான். 5 தாலந்தை 10 ஆக்கினவனிடத்தில் பார்த்து எஜமானன் சொன்னான், நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு உள்ள அடிச்சிட்டான். 2-ஐ 4 ஆக்கினவனுக்கும் அதையே சொன்னான். இந்த 1-ஐ கொண்டு வந்து அதை புதைச்சிட்டேன்னு சொல்லி அதை பத்திரமா திருப்பி கொடுத்தானே, அவனுக்கு அவன் சொல்லுகிறான், நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிற கடினமான எஜமான் அறிந்தையே, அப்படியானால் இதை நீ காசுக்கார இடத்துல கொடுத்திருந்தால் கூட அதை நான் திரும்ப வரும்பொழுது வட்டியோடு வாங்கியிருப்பேனே, ஆனால் இப்பொழுது நீ இப்படி பண்ணியிருக்கிற என்று சொல்லிவிட்டு பொல்லாதவனும் சோம்பனுமான இந்த ஊழியக்காரனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறமான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இவனுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னன்னா, புறம்பான இருள், அழுகை, பற்கடிப்பு, அதாவது நரகத்தை குறிக்கும். மற்ற 2 பேருக்கு சொல்லப்பட்டது என்ன? கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி, அது பரலோகத்தை குறிக்கும். இந்த ஓமைகள் விஷயத்திலே கர்த்தர் ஒரு கதை போல இதை சொல்லியிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை பேசிட்டார். பைபிள்ல நீங்க எந்த இடத்துலலாம் பரலோகத்தையும் நரகத்தையும் இயேசு கிறிஸ்து எதையாவது ஒன்னு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறாருனா அதை நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா படிக்க கூடாது. பரலோகத்தை பத்தி பேசினாலும் ரொம்ப சீரியஸா அதை நீங்க நோட் பண்ணணும். அதே போல நரகத்தை பத்தி எங்க பேசிட்டாலும் சரி, அதையும் நீங்க ரொம்ப சீரியஸா நோட் பண்ணணும். அதை கேர்லெஸ்ஸா நீங்க படிச்சிடக்கூடாது. அதை ஏனோதானோ நம்ம வேகமா படிச்சுட்டு போயிடக்கூடாது. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுங்கிற சிம்பிளா அதை படிச்சுட்டு போயிடக்கூடாது. இது ஆவியில் எளிமை தான் நம்மளை பரலோகத்தில் சேர்க்கின்றதை மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கணும்னா இருதயத்தில் சுத்தம் வேணுங்கிறார். பரலோகத்தை குறித்து சொல்லுகிற காரியமாகட்டும் அல்லது நரகத்தை குறித்து கர்த்தர் எச்சரிக்கிற விஷயமாகட்டும் என்னைக்குமே அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். கேஷுவலா இருக்கக்கூடாது. விளையாட்டு தரமா அதை நம்ம படிச்சிடக்கூடாது. சாதாரணமாய் அதை நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா அது நம்முடைய நித்தியத்தை குறித்தது, நம்முடைய நித்தியத்தை பாதிக்கக்கூடிய விஷயம். அதை நீங்க என்னைக்குமே சாதாரணமா ஈஸியா எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஆகையினாலே இது ஒரு கதையை போல இருந்தாலும் இது நம்ம எல்லாருக்கும் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமாய் காணப்பட்டாலும் இது ரொம்ப சீரியஸான விஷயம், ரொம்பவே சீரியஸான விஷயம். தாலந்துகளை பயன்படுத்துவது. இன்னைக்கு தாலந்துனா என்னன்னே முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு தெரியல. எஜமான் நம்முடைய ஆண்டவர், அவருடைய ஊழியக்காரர் என்பது அவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நம்மை குறிக்கும். ஊழியக்காரர்னா ஊழியம் செய்யறாங்களே எங்களை அப்படின்னு நினைச்சிடாது, எங்களை மாதிரி நினைச்சிட உங்களுக்கு கிடையாது நினைக்காதீங்க. அத்தனை பேருமே கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். புரியுது உங்களுக்கு? அதனால அத்தனை பேருக்குமே ஆண்டவர் நான் தாலந்துல என்னன்னு சொல்லும்போது அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். தாலந்துகள் அப்படின்னா முதல்ல என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. எதுமோ தாலந்து, 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து அப்படின்னா என்னமோ கொடுக்கிறாரு, தாலந்து என்னமோ கொடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். விவரம் அறியாம சாதாரணமா இருக்கிறோம். என்னமோ தாலந்து, இங்க ஒவ்வொருத்தரும் எழுப்பி தாலந்து என்ன சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் எழுப்பி கேட்டா நிறைய பேர் முழிப்பீங்க. தாலந்து என்ன அப்படின்னு இல்லையா? தாலந்து நிறைய பேருக்கு தாலந்து என்னன்னு தெரியாது. கொஞ்சம் விவரமா இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, தாளந்துங்கிறது நான் ஒரு இவருக்கு பிரசங்க தாளந்து இருக்குது, இவருக்கு பாட்டு பாடுற தாளம் இருக்குது, இவருக்கு மியூசிக் வாசிக்கிற தாளம் இருக்குது, இவருக்கு கேமரா ஷூட் பண்றதுக்கு தாளம் இருக்குது, இவருக்கு பைபிள் படிக்கிறதுக்கு தாளம் இருக்குது, இவங்களுக்கு சிஸ்டம் ஆபரேட் பண்றதுக்கு தாளம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் விவரமா இருப்பாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தாளந்துங்கிறது சும்மா இப்படியே நம்ம நினைச்சிடக்கூடாது. இங்கே தாளந்து என்று சொல்லுகிற வார்த்தைக்கு இந்த ஓமையிலே வேறு ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அதை எத்தனை பேர் இதுவரைக்கும் கவனிச்சிருக்கிறீங்களும் தெரியாது, வாசிக்கலாம். இதன் ஓமையின் முதல் வசனம் ஆகிய 14 வசனத்தை முதல்ல வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு தெரியும்.
அன்றையும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது.
தன் ஆஸ்தி, இதை என்னைக்காவது யாரும் கவனிச்சிருக்கிறீங்களா? தாளந்து தாளந்து தாளந்துன என்னமோ தாளந்து அப்படின்ற ஓடிடுறோம். இந்த தாளந்து என்கிற வார்த்தை 15 வசனத்தில் அடுத்த வசனத்தில் இருக்குது இல்லையா. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான்றத மட்டும்தான் நம்ம என்னைக்குமே பார்க்கிறோம். ஆனால் இந்த 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து என்கிறதை சரியாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் 14 வசனத்திலே அதனுடைய ரியல் வெயிட் அங்கதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய ஆஸ்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரியுதா? ஆஸ்தி நமக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதை நம்ம தாளந்தா பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் இந்த தாளந்துங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, அவருடைய ஆஸ்தி. ஆஸ்தி என்ன? சொத்து. ஆண்டவருடைய சொத்து. புரியுதா உங்களுக்கு? சொத்து யாருக்கு கிடைக்கும்? எனக்கு சொத்து வந்ததுங்கிறோம், யாருக்கு கிடைக்கும்? யாருகிட்ட இருந்து ஒரு சொத்து? பெற்றோரிடத்திலிருந்து, தகப்பனிடத்திலிருந்து, தாயினிடத்தில், பெற்றோரிடத்திலிருந்து என்ன செய்யும்? பிள்ளைகளுக்கு சொத்து வரும், ஆஸ்தி. நம்முடைய தகப்பன், பரம தகப்பன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் நமக்கு தகப்பன். அவர் தன்னுடைய சொத்தை, தம்முடைய ஆஸ்தியை அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு நினைக்கலாம், எங்க அப்பா அம்மா எனக்கு ஒண்ணுமே சொத்து சேர்த்து வைக்கலையே, கவலைப்படுறீங்களா? எங்க அப்பா அம்மா எனக்கு ஒரு வீடு கூட கட்டி வைக்கல, எனக்கு ஒரு லேண்டு கூட வாங்கி வைக்கல, எனக்கு ஒரு சொத்து சேர்த்து வைக்கல. என்ன அப்பா எனக்கு, என்ன அம்மா எனக்கு? இந்த அப்பா விட்டுருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா உங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கல, அதை பத்தி கவலைப்படாதீங்க. நம்முடைய பெரிய அப்பா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறார். ஆமென். நம்முடைய பரம தகப்பன் தன்னுடைய சொத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறார், தன்னுடைய ஆஸ்தியை கொடுத்திருக்கிறார். இந்த ஆஸ்தி இந்த உலகத்திலே நமக்கு, நம்முடைய பெற்றோர், இந்த உலக தகப்பன் நமக்கு கொடுக்கிற ஆஸ்தியை போல கிடையாது, அதை பார்க்கிலும் மேலான ஆஸ்தியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆஸ்தி கொடுத்திருக்கிறார், சொத்து. தாளந்து தாளந்துன்னு படிக்கும்போது அது உங்களுக்கு சரியா அதன் விளக்கம் புரியாது. அவருடைய ஆஸ்தி, அவருடைய சொத்து. என் தகப்பன் தன்னுடைய சொத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். சொத்து என்றால் அது அவருக்குரியது. அந்த சொத்தை அவர் பிள்ளையாக இருக்கிற எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்ப உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கையில நிறைய சொத்து கொடுத்திருக்கிறார். என்ன சொத்து தெரியுமா? நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மோசமானவனா இருந்தேன், என் சுபாவத்தை மாற்றி இருக்கிறார். எவ்வளவு பெரிய சொத்து இது! ஆமென். விட முடியாத கெட்ட பழக்கத்தில் அடிமையாக இருந்தேன், அது எல்லாத்தையும் என்ன விடுதலையாக்கி எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். இது உலக தகப்பன் எனக்கு கொடுக்கவே முடியாது. உலக தகப்பன் நிறைய சொத்து கொடுப்பான், அது யாருக்கு? கடைசியில் ஒரு குடிகார மகனுக்கு கொடுப்பான், இவன் குடிச்சு அழிச்சிருவான், அது வேல்யூ தெரியாது இவனுக்கு. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து ஏராளமான சொத்தை ஒரு குடிகார மகனுக்கு கொடுப்பான், அவன் குடிச்சே என்ன செய்வான்? வேல்யூ தெரியாது, அழிச்சிருவான். ஆனா நம்ம தகப்பன் அப்படி அல்ல, வாழ்க்கையவே மாற்றி அமைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிற சொத்து என்ன? நிறைய சொத்து இருக்குது. முதலாவது சொத்து என்ன? என் வாழ்க்கையை மாற்றி கெட்ட விஷயங்களை எல்லாம் என்னிடத்தில் எடுத்து எனக்கு தன்னுடைய சுபாவத்தை எனக்கு தந்திருக்கிறார். இது பெரிய சொத்து, இது அழிக்க முடியாத சொத்து. ஆமேன். இது யாருமே திருட முடியாத சொத்து, அழிக்க முடியாத சொத்து. அவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு பிரயோஜனமற்ற என்னை எத்தனையோ விதத்தில் பிரயோஜனமா மாத்தி இருக்கிறார். முதல்ல யாருக்குமே யார் இடத்துல பேசுறது கூட எனக்கு தைரியம் இருக்காது. ஆனால் இப்பொழுது தைரியமா என் நாலு பேர்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் எனக்கு வந்திருக்கிறது. இது என்னது? சொத்து. அதோடு கூட உங்களுக்கு பலவிதமான திறமைகளை கர்த்தர் கொடுக்கிறார். பலவிதமான திறமைகள், பாடுவதற்கு, இசைப்பதற்கு, கைப்பிரதிகளை கொடுப்பதற்கு, இப்படி எத்தனையோ விதங்கள் நமக்கு சொத்து கொடுக்கிறார். இந்த சொத்துக்கள் என்று பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் விதவிதமாய் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த தாலந்து எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்று பேர் இருந்தாங்க, மூணு பேருக்குமே கொடுத்தார். இந்த தாலந்து என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே விதமாய் கொடுக்கல. ஒருவனுக்கு ஐந்து, ஒருவனுக்கு இரண்டு, ஒருவனுக்கு ஒன்று. எதன் அடிப்படையில் கொடுத்தாரா? அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக. நம்முடைய எபிலிட்டி, நம்முடைய திறமை பார்க்கிறார். இவனுக்கு இவ்வளவு எபிலிட்டி இருக்குது, இவனுக்கு அதை கொடுப்போம். இந்த ஆஸ்தி, நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆஸ்தியை நமக்கு சொத்தாக நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விதவிதமா கொடுத்திருக்கிறார், வெரைட்டியா கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒன்னே கொடுக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு கொடுத்திருக்கிறார். அவர் சொத்தை பெற்றுக் கொள்ளாத நபர் யாருமே கிடையாது. நீங்கள் பிள்ளையானால் அவருடைய சொத்து உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒண்ணு வந்திருக்குது. ஆமென். அவருடைய பிள்ளை என்பது உண்மையானால் அவருடைய சொத்து ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்திருக்கிறது. அவருடைய சொத்து இல்லாமல் நீங்கள் கிடையவே கிடையாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சொத்தை ஏதாவது ஒரு விதத்தில் பெற்றிருக்கிறோம். ஏதாவது ஒரு திறமை, ஒரு தாளந்து, நமக்கு வசதிகள் எல்லாமே அவர் கொடுக்கிற சொத்து. இன்னைக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? அது ஆண்டவர் கொடுத்த சொத்து. இன்னைக்கு நீ நல்லா நீங்க சம்பாதிக்கிறீங்களா? எக்கச்சக்கமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையில கர்த்தர் கூட வச்சிருக்கிறாரா? இது ஆண்டவர் கொடுத்த சொத்து. அப்ப நம்ம கையில இருக்கிறது எதுவுமே நம்முடையது கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க, பிறந்த பொழுதுலருந்தே மல்டி டேலண்டடா யார் இங்க இருக்கிறது சொல்லுங்க. நான் பிறந்ததுலருந்து ரொம்ப டேலண்ட், இப்ப கர்த்தருக்குள்ள வந்தோம்னு நிறைய குறைஞ்சு போச்சு. அப்படி யாராவது இருக்கீங்களா? ரொம்ப திறமையானது, ரொம்ப சிறப்பா இருந்தேன், ஆனா கர்த்தருக்குள்ள வந்தோம்னு தான் எல்லாமே போச்சு. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு முன்னால ஒண்ணு இல்லாம யூஸ்லெஸ்ஸா இருந்தேன், ஆனா கர்த்தருக்குள்ள வந்த பிறகு என் லெவல் மாறி போச்சு. இப்படி இருக்கீங்களா? எல்லாரும் அப்படிதான் இருக்கணும் இல்லையா? கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு முன்னால ரொம்ப திறமை உள்ள நான், ஏகப்பட்ட சொத்து எனக்கு இருந்துச்சு. நான் ரொம்ப நல்லவனா இருந்தேன், ரொம்ப அருமையா இருந்தேன், ரொம்ப வசதியா இருந்தேன், எல்லாம் இருந்துச்சு. கர்த்தருக்குள்ள வந்தோன்னு எல்லாம் நல்ல சுபாவம் எல்லாம் போச்சு. கெட்டவனா மாறிட்டேன், மோசமானவன மாறிட்டேன், ரொம்ப துன்மார்க்கனா மாறிட்டேன். அப்போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சொத்து. புரியுது? அப்ப உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு, அவருடைய பிள்ளைகளாய் மாறின பிறகுதான் உங்ககிட்ட வந்திருக்குது. அதுக்கு முன்னால வரல. இப்ப தெரியுதா? இவைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த சொத்து. இது எதுவுமே நம்முடையது கிடையாது. ஆண்டவர் சம்பாதித்து நமக்கு கொடுத்தது இல்லையா? சொத்துங்கிறது வந்து நம்ம சம்பாதிக்கிறது கிடையாது, நம்ம உழைப்புல சம்பாதிக்கிறது வேற. சொத்துங்கிறது நம்ம உழைக்காமலேயே நமக்கு கிடைப்பதுதான் சொத்து இல்ல? அதான் சொத்துன்றது, உழைக்காமலே கிடைக்கிறதா சொத்து. நம்முடைய சுபாவத்தை, இந்த நல்ல சுபாவத்தை உழைச்சு நீ கண்டுபிடிச்சு இங்க பெற்றுக்கொண்டீங்களா? இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதித்து பெற்றுக்கொண்டீங்களா? கிடையாது. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சம்பாதித்து நமக்கு அவருடைய பிள்ளைகளாய் மாறின உடனே இந்த சொத்தை நமக்கு கர்த்தர் டிரான்ஸ்பர் பண்ணிட்டார். அப்ப இப்ப எல்லாருமே நம்ம சொத்து உள்ளவர்கள், தாளந்து உள்ளவர்கள் சொல்றதை விட நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய சொத்தை உடையவர்கள். இப்ப இந்த சொத்து, இந்த தாளந்துகள் என்னன்றத உங்களுக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் காட்டுறேன். உங்களுக்கு சும்மா சொன்னதை விட்டுட்டு வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் காண்பித்தால் உங்களுக்கு நல்லா புரியும். எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம், இந்த சொத்துங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்கிறது, ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வருகிறது என்பதை நாம் 12 அதிகாரத்தில் 3 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல்
அவனவனுக்கு
தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் என்ன வேண்டும்.
ஃபர்ஸ்ட் நம்ம புரியணும், தேவன் நமக்கு தாலந்துகளை கொடுத்திருக்கிறார், அதற்கு மிஞ்சி நம்ம எண்ணக்கூடாது. ஆனால் அவர் கொடுத்த தாலந்துகளின் அளவிலே நம்ம நினைக்கணும். அடுத்தது பாருங்க, தொடர்ந்து படிப்போம்.
ஏனெனில்
நமக்கு ஒரே சரீரத்திலே
அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும்
கிறிஸ்துவுக்குள்
ஒரே சரீரமாயிருக்க
ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறோம். அடுத்தது கவனிங்க, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. ஒரு சரீரத்திலே பல அவயவங்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது. நம்முடைய பாடியில கண்ணு ஒன்று வேலையை செய்து, காது ஒரு வேலையை செய்து, வாய் ஒரு வேலையை செய்து, மூக்கு ஒரு வேலையை செய்து, கை ஒரு வேலையை செய்து, உள்ளே இருக்கிற ஹார்ட் ஒரு வேலையை செய்து, லங்ஸ் ஒரு வேலையை செய்து, லிவர் ஒரு வேலையை செய்து, ஒவ்வொன்றும் ஒரு வேலையை செய்து, ஒன்று உள்ளே இருந்து வேலை செய்து, ஒன்று வெளியிருந்து வேலை செய்து, ஆக மொத்தத்தில் எல்லாமே ஏதோ ஒரு வேலையை செய்கிறது. இதே போல ஒரு சரீரத்தில் பல அவயவங்களாக இருக்கிறது போல, எல்லாம் அதனதன் வேலையை செய்வது போல, கிறிஸ்துவாகிய தலைக்கு சரீரம்தான் சபை. இந்த சபையிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அவயவங்களாய் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு அவயவத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வேலை இருக்கிறது. ஒவ்வொரு வித்தியாசமான வேலைனா ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணுக்கு பார்க்கறதுக்கான தாளந்து, காதுக்கு கேட்கிறதற்கான தாளந்து, வாய்க்கு பேசுகிறதற்கான தாளந்து, மூக்குக்கு நுகர்றதுக்கான தாளந்தை போல நம்முடைய சரீர கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தாளந்துகளை கர்த்தர் கொடுத்து ஒரே சரீரமாக சபையாக கர்த்தர் வச்சிருக்கிறார். தொடர்ந்து படிங்க. அப்புறம்
நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே
நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே
நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன்.
இங்க பார்க்கும் பொழுது வெவ்வேறான வரங்கள் அப்படிங்கிறார். வரங்கள்னா கிஃப்ட், நமக்கு இலவசமாக கிஃப்ட் கொடுக்கப்பட்டதுதான் இந்த சொத்து. இதுல பார்க்கும்போது தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்ற விதத்திலே சொல்ல வேண்டும். இப்படி ஊழியத்திலே ஜெபித்து ஊழியம் செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை கரெக்டா செய்யணும். அப்புறம் ஊழியத்தில் எப்படி தாளந்துகள் மாறுது பாருங்க.
ஊழியம் செய்கிறவன்
பார்க்கும் பொழுது சிலருடைய தாளந்து ஊழியம் செய்ய வேலை செய்வது சபையிலே பலவிதமான வேலை இருக்குது. ஒன்னு சிலது பார்ஷா தெரியும், ஒன்னு சிலது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா தெரியும். எல்லாமே கத்தர் கொடுத்த வேலை. இப்ப முன்னால நின்று பாட்டு பாடுறாங்க, முன்னால இருந்து மியூசிக் வாசிக்கிறாங்க, முன்னால நின்று வர்ஷிப் நடத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் பயங்கர பெரிய டேலண்ட் அப்படின்னு. ஆனால் இதற்கு பின்னால ஒண்ணு நடக்குது தெரியுமா? அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல நீங்க சேர்ஸ் எல்லாம் ஒழுங்கா வரிசையா போட்டீங்க, இந்த இடத்தெல்லாம் சுத்தமா இருந்து இடத்துல வந்து நீங்க வந்து உட்காடுறீங்க. இங்கே ஒரு தாளந்து ஒருத்தர் இன்னொருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத தெரியுமா? நீங்க வெளியில வரீங்க, அந்த இடத்துல எல்லாம் அந்த படிக்கட்டு எல்லாம் சுத்தமா இருக்குது, அது எப்படி தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் உடனே செய்யறாங்க இல்லையா? ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு காரியம் இருக்கு. ஊழியர் செய்கிறவன், அப்போ இறங்கி வேலை செய்கிறவன், இதையும் தேவன் தாளந்துங்கிறாரு. முன்னாள் இருந்து பாடுறது, முன்னாள் வருஷம் நடத்த, முன்னாள் பிரசங்கம் பண்றது, முன்னாள் செய்ய, அது மட்டுமல்ல, நீங்க வர்ற வழி அதை படிக்க சுத்தமா இருக்கு, அதுக்கு காரணம் இருக்குது. அதுல ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த ஹால் இங்க எல்லாம் செட்டப்பா இருக்குதுன்னா அதுல ஒரு காரியம் இருக்குது, அதுல ஒருத்தர் வேலை செஞ்சிருக்கிறாங்க. புரியுதா? ஒவ்வொரு காரியத்திலும் அதான் ஊழியம் செய்கிறவன்கிறது. ஊழியம்ங்கிறது பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் கிடையாது, பாட்டு பாடுறதுதான் ஊழியம் கிடையாது. கர்த்தர் இப்படி பாருங்க பிரிக்கிறாரு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதையும் ஊழியம் செய்கிறதையும் கர்த்தர் ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டாரு, ஒரே லிஸ்ட்ல கொண்டு வர பாருங்க. அப்புறம் வாசிங்க,
போதிக்கிறவன் போதிக்கிறதிலும்
பாருங்க, அந்த ஊழியம் செய்வதும் ஒண்ணுதான், வெளியில சுத்தம் பண்றதும் ஒண்ணுதான், இங்க உட்கார்ந்து போதிக்கிற பிரசங்கம் பண்றதும் ஒண்ணுதான். தேவனுடைய பார்வையில் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், அப்புறம்
புத்தி சொல்லுகிறதிலும்
சிலருக்கு கவுன்சிலிங் தெரியும், ஒருத்தருடைய பிரச்சனைக்கு அழகா பதில் சொல்லி சொல்ல தெரியும். புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். அப்புறம்
பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன்.
பகிர்ந்து கொடுக்கிறவன் என்றால் தங்களுடைய பணம் ஊழியத்திற்கு கொடுக்கிறவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் என்றால் கொடுப்பது, ஊழியத்துக்கு தங்களுடைய பணம் தன்னுடைய ஆஸ்தி அதை கொடுக்கிறவர். வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், உதாரணத்துவமாய் கொடுக்க கடவன், அதையும் இந்த லிஸ்ட்ல கொண்டு வர. அப்புறம்
முதலாளியானவன்
ஜாக்கிரதையா இருக்க கடவன். கத்தரங்களை ஒரு பெரிய லீடரா வச்சிருக்கலாம், ஒரு இடத்துல ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு அதிகாரம் உள்ள இடத்துல வச்சிருக்கலாம். அந்த காரியத்தில் தேவ நாமத்திற்கு மகிமையாய் நீங்கள் ஜாக்கிரதையாய் வாழ்ந்து அந்த இடத்திலும் நீங்கள் ஒரு தேவனுடைய நாமத்திற்கு சாட்சியாய் இருப்ப, அது ஒரு தாளந்து. உண்மை உள்ளவர்களாய் வாழ்ந்து அங்க சாட்சியை காண்பிக்க, அது ஒரு தாளந்து. அப்புறம்
இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன்.
இரக்கம் செய்வது, ஏழைகள் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு உதவி செய்வது, அதை இந்த லிஸ்ட்ல கொண்டு வர. கர்த்தருக்கு கொடுக்கிறதையும் ஊழியத்துக்கு கொடுக்கறதையும் ஒரே லிஸ்ட்ல கொண்டு வராரு. ஏழைகளுக்கு கொடுக்கறத லிஸ்ட்ல கொண்டு வராரு. தீர்க்க தரிசனம் சொல்றதையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வராரு. பெருக்கி துடைக்கிறதுல இருந்து சுத்தம் பண்றதுல அதையும் அந்த லிஸ்ட்ல கொண்டு வர. எல்லாருக்கும் ஒவ்வொரு தாளந்து. ஒருத்தர் செய்யறது இன்னொரு செய்ய முடியாது. எல்லாருக்கும் ஒரு ஒரு தாளம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தாளம். இப்படி ஆண்டவர் தாளந்துகளை பகிர்ந்து கொடுத்துட்டாரு. எனக்கு ஒரு தாளந்து கூட இல்லைன்னு ஒருத்தர் நீங்க சொல்ல முடியாது. எல்லார் கையிலும் தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த தாளந்துகளை வாங்கி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எந்த அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்? அவன் அவனுடைய திராணிக்கு தக்கதாக. புரியுதா? ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய திராணிக்கு தக்கதாக, திராணிக்கு தக்கதாக. ஒவ்வொருத்தருடைய திராணியை பார்க்கிறார். இவங்கிட்ட ரெண்டு மூணு தாளந்து கொடுத்தா ரெண்டு மூணையும் யூஸ் பண்ணுவான். இவனுக்கு ஒன்னு கொடுத்தா அதை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான், அதை மட்டும் கரெக்டா செய்வான். இவனுக்கு அஞ்சு கொடுத்தாலும் அஞ்சையும் கரெக்டா செய்வான். இப்படி கர்த்தர் நம்முடைய திராணியை எட போற. உண்மையா சொல்றேன், உங்கள் திராணியை உண்மையாய் அறிந்தவர் ஆண்டவர் மட்டும்தான். தெரியுமா உங்களுக்கு? உங்கள் திராணியை ஒருவேளை உலகம் மட்டுப்படுத்தலாம், நீ யூஸ்லெஸ் சொல்லலாம். உங்கள் திராணி உங்களுக்கே தெரியாம நம்ம ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்ல, பிரயோஜனம் இல்லாம நம்ம என்னத்தை செஞ்சிட முடியும் அப்படின்னு உங்களை குறித்து நீங்கள் தாழ்வுமான பான்மையில் இருக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உங்கள் திராணியை உண்மையாய் அறிந்தவர் கர்த்தர் மட்டும்தான். உங்களை படைத்த ஆண்டவருக்கு தான் உங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்குன்னு அவருக்கு தெரியும். உங்களால் என்னத்தை செய்ய முடியும் அவருக்கு தெரியும். தெரியுமா? உங்களை படைத்தவருக்கு தான் தெரியும், மற்ற யாருக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியாது, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தெரியாது. அவர் உங்களை மட்டுப்படுத்தலாம், நீ என்னத்தை செய்ய போற, உன்னால அதை செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மை படைத்தவர், நம்மை ரட்சித்தவர், அவருக்கு நம்முடைய எபிலிட்டி தெரியும். உண்மையா சொல்றது உண்மை. இன்னைக்கு என்னுடைய லைஃப்ல வந்து இப்ப இருக்கிறதெல்லாம் என்னுடைய கற்பனைக்கு கூட நினைச்சு பார்க்காத விஷயங்கள். அப்ப நம்ம எபிலிட்டி என்னது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்மளுடைய எபிலிட்டி என்னன்னு தெரியாது. நம்மளை நாமளே குறைச்சு நினைக்கிறோம். நம்மளை சுற்றிலும் இருக்கிறவர் சொல்லுகிறதை உண்மை என்று நினைக்கிறோம். கிடையாது. உங்களுடைய எபிலிட்டியை அவருக்கு தெரியும். அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். அதற்கு உங்களுக்கு இந்த எபிலிட்டி உள்ளவனுக்கு எத்தனை கொடுக்கலான்றத அவரே முடிவு பண்ணி கொடுத்துட்டார். அவர் தன்னுடைய சைட கரெக்டா பண்ணிட்டார். இப்ப அந்த தாளந்துகளை கண்டுபிடிப்பதும் அதை செயல்படுத்துவதும் நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுக்கு இப்ப அதை கொடுத்துட்டாரு, அதை கண்டுபிடிப்பதும் செயல்படுத்துவதும் நம்ம கையில் தான் இருக்குது. கொடுத்த தாளந்துகள் எத்தனைங்கிறது டக்குன்னு உங்களுக்கு தெரியாது. செயல்பட செயல்பட தான் அதை கண்டுபிடிக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் நான் சொல்றேன், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எனக்கு எந்த தைரியமும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்றேன், சிலர்லாம் பெரிய ஹீரோவா நினைப்பேன், ஓ இவங்களாம் பெரிய ஊழியக்காரர், நம்ம எல்லாம் என்ன. ஆனால் போக 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 தான் பல விஷயங்களை, தாளந்துகளை கண்டுபிடிக்க உணர்ந்து. நான் அப்பொழுது படித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் ஒரு ஸ்லம் ஏரியா, வாட்டெக்ஸ் ரோடு பக்கத்தில் சால்கோட்டஸ் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு நாள் நான் போய் அங்கிருந்து அந்த ஸ்லம் ஜனங்களுக்கு கைப்பிரதிகளை கொடுத்து, அப்புறம் ரட்சிக்கப்பட்ட புதுசு அப்படின்னு தெரியாது, பெருசா ஜெபிக்க கூட தெரியாது. அப்பொழுது போய் அந்த ஜனங்களுக்கு போய் கைப்பிடுதிகளை கொடுத்து ஒவ்வொரு வீடாக ஏறி 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 கொடுத்து, அதன் பிறகு இன்னொரு நாள் திருப்பி நான் போனேன் கொடுத்து முடிச்சுட்டு. அப்ப இன்னொரு நாள் ஃபாலோ இன்னொரு தடவை போய் திருப்பி அந்த ஏரியில திருப்பி இன்னொரு தடவை போனேன். ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது, முதல் தடவை போகும்பொழுது, ஒரு பெண்ணுக்கு 30 வருடமாக தொடர்ந்து கொடுமையான வயிற்று வலி பிரச்சனை, எங்கெங்கயோ டாக்டர்கிட்ட போய் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்தலாம், சொல்லமே ஆகாம இருந்தது. அப்ப வந்து ஒரு தடவை முதல் தடவை வீட்டுக்கு போகும், அந்த வீட்டுக்கு போய் டிராக்டர் கொடுக்கும்போது எனக்காக அவருடைய கணவர் சொன்னாருடைய மனைவிக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க, 30 வருஷமா வயிற்று வழியா கூட கஷ்டப்படுறா, எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் எத்தனையோ மருந்து சாப்பிட்டு சுகமாகல, ஒரு ஜெபம் பண்ணுங்க. நானும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதன் பிறகு அடுத்த முறை இன்னொரு தடவை அதே ஏரியால போகும்போது, அந்த வீட்டு அதே வீட்டுல கிராஸ் பண்ணி போகும்போது அவருடைய கணவர் அவர் இருந்தார், ரொம்ப சந்தோஷமான வரவேற்றார், வாங்க வாங்க வாங்கன்னு வரவேற்றாரு. நமக்கு இவ்வளவு மரியாதையை கூப்பிடுறாரு அப்படின்னு நான் உள்ள போனேன். வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு உபசரிச்சு உட்கார வச்சு சொன்னார், ஆண்டிக்கிறீங்க ஜெபிச்சுட்டு போனீங்க, 30 வருஷமா இருந்த வயிற்று வலி அதோட போச்சுன்னாரு. அதுக்கு பிறகு அந்த வயிற்று வலியே இல்ல, அப்படியே சரியா போச்சுன்னாரு. எனக்கு ஜெபிக்கவே தெரியாது, ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப காலம், சும்மா ஏதோ ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஜெபத்தெல்லாம் எங்க ஆண்டவர் கேட்க போறாரு, அந்த நிலைமைதான். ஒரு ஜெபமெண்ட் வந்தா 30 வருஷமா அந்த வயிற்று போச்சுன்னு அவர் சொன்ன உடனே, அப்பதான் அப்ப இது பெரிய பிரம்மாண்டமான ஊழியக்காரர்கள், பெரிய மேடையில பேசுறவங்க மூலமா தான் ஜெபிச்சா சுகமாக நம்ம நினைச்சிருந்தோம், நம்ம ஜெபிச்சு கிடைச்சல் சுகமாச்சு. அப்ப அந்த சுகமணிக்கும் வல்லமை என்கிற அந்த தாளந்து இருக்கிறது, அப்பதான் தெரிஞ்சது, ஓஹோ நமக்குள்ளே ஏதோ சம்திங் இருக்குது. அப்ப ஒவ்வொரு காரியம் இப்படி போக போக இப்ப நிறைய சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்குள்ள எத்தனையோ தாளந்துகளை சொத்து, தன்னுடைய சொத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த சொத்தை நம்ம தெரியாம இருக்கிறோம், எவ்வளவு பெரிய சொத்து நமக்குள்ள இருக்குதுன்றது நம்ம தெரியாமே இருக்கிறோம், வேல்யூ தெரியல நமக்கு. அந்த சொத்து எப்படிப்பட்டது? ஆண்டவருடைய சொத்து, சாதாரணமானது இல்ல, உலகத்து சொத்து இல்ல, ஆண்டவருடைய சொத்து, இந்த உலகத்தை படைத்தவருடைய சொத்து எனக்குள்ள இருக்குது. அந்த சொத்து என்னங்கிறது நமக்கு தெரியல, நம்ம ரொம்ப சிம்பிளா ரொம்ப சீப்பா நம்மள நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சொத்தை நீங்க வாங்கி இருக்கிறீங்க, கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சொத்து, எல்லாருக்கும் கூட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பிரிச்சு கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த சூழ்நிலையில் நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த சொத்தை நாம எப்படி பயன்படுத்த வேண்டும்? இதுலதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த 5 தாளந்தை வாங்கினவன் இவனுக்கு சரி, 2 தாளந்தை வாங்கினவன் இவனுக்கு சரி, ஆண்டவர் என்ன சொல்றார், இவனுடைய காரியங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த தாளந்துகளை நம்ம வாங்கி இருக்கிறோம், இந்த தாளந்துகளை பயன்படுத்துகிற விஷயத்துல மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இதுல இன்னைக்கு இந்த காரியத்தில 3 விதமான ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கர்த்தர் இந்த முடிவில் 3 ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறார். அதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த சொத்தை நம்ம எப்படி யூஸ் பண்றோம். சிலருக்கு 5 தாளந்து இருக்குது, புரியுது, 5 தாளந்து இருக்குது, 5 விதமான டேலண்ட் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு நல்ல பாட தெரியும், நல்ல மியூசிக் வாசிக்க தெரியும், அல்லது உங்களுக்கு ஜனங்களை பார்த்து நல்ல கைப்பிரதிகளை கொடுக்க தெரியும், அல்லது உங்களுக்கு ஒரு நபருக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து விளக்கமா சொல்ல தெரியும், இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனையோடு வந்தா அவங்களுக்கு அழகா பதில் சொல்ல தெரியும், இன்னொருத்தருக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மன்றாடி ஜெபிக்க தெரியும், புரியுதா, நல்ல ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க வரும். இன்னொருத்தருக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் வராது, ஆனா உங்களுக்கு நிறைய பணத்தை கர்த்தர் கொடுத்திருப்பாரு, அது அவருடைய சொத்தா இருக்கும், ஏதோ உங்களுக்கு கொடுத்துட்டார். இந்த 5 தாளந்துல வாங்கினவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பாருங்க, 21 வசனத்தை வாசிங்க.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமம் உண்மையுமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
2 தாளந்து வாங்கினவனுக்கு சொல்றதை பாருங்க, 23 வசனத்தை வாசி.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
நல்ல கபடிக்கணும். 5 பெற்றவளும் 2 பெற்றவளும் ஒன்னா, திறமையில வித்தியாசம் இருக்குது. இவனுடைய எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரிச்சு கொடுத்திருக்கிறான் இல்லையா, அவனுடைய திறமைக்கு ஏத்த மாதிரி பிரிச்சுட்டு கொடுத்திருக்கிறான். அப்ப 5 வாங்கினவன் 2 வாங்கினவன் ஒன்னா, திறமையில வித்தியாசப்படலாம், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அவர்களை கர்த்தர் மதிப்பிடுகிறதுல வித்தியாசம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப குறைஞ்ச டேலண்ட் இருக்கும். இந்த நிறைய டேலண்ட் உள்ளவர்கள் விசேஷமானவர்கள், குறைஞ்ச டேலண்ட் உள்ளவர்கள் விசேஷம் அல்லாதவர்கள் நினைக்க கூடாது. உங்களுக்கு பிரசங்கிக்கு தெரியல, பாட தெரியல, இசைக்கு தெரியல, இதெல்லாம் தெரியல, அதனால நீங்க குறைஞ்சவங்க கிடையாது. அஞ்சையும் வாங்கினும் ரெண்டை வாங்கினும் திறமையில வித்தியாசப்படலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் அவர்கள் வித்தியாசப்படவில்லை. இந்த ரெண்டு பேருக்குமே இந்த எஜமான் சொல்லுகிற பதில் என்ன? நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஓடிக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. ஒரு சிங்கிள் வேர்டு கூட, ஒரு எழுத்து கூட மாறல. அது 21 வசனத்தை 23 வசனத்தை பாருங்க, ஒரு எழுத்து கூட மாறியிருக்காது, அப்படியே சொல்றாரு. ஆனா இந்த ஆசீர்வாதம் இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரே மாதிரி கிடைச்சது? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இவன் திறமசாலியாச்சே, இவன் திறமையில கொஞ்சம் குறைஞ்சவனாச்சே, இவன் அஞ்சு வாங்கினவனாச்சே, இவன் ரெண்டு வாங்கினவனாச்சே, எப்படி எஜமானன் ஒரே மாதிரி உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிறார்? இதுல என்ன காரணம் இருக்குது? ஒரே மாதிரி எப்படி மதிப்பு கொடுக்கற காரணம் என்ன? திறமை வித்தியாசப்படுது, ஆனா எஜமானன் கொடுக்கிற பலன் ஒரே மாதிரி இருக்குது. எந்த அடிப்படையில? எதன் அடிப்படையில் தெரியுமா? இப்ப இந்த அஞ்சு வாங்கினவன் போய் வேலை செய்து மேலும் எவ்வளவு சம்பாதிச்சான்? அஞ்சு சம்பாதிச்சான். ரெண்டு வாங்கினவன் வேலை செஞ்சு வேற எவ்வளவு சம்பாதிச்சான்? மேல ரெண்டு சம்பாதிச்சான். இப்ப கவனிக்கணும், இங்கதான் காரியமே இருக்குது. இந்த ஐந்து வாங்கினார்க்கு இல்லையா, இந்த ஐந்து வாங்கினவன் இந்த ஐந்து தாளந்தையும் இவன் யூஸ் பண்ணான். அஞ்சையும் யூஸ் பண்ணதுனாலதான் அவனுக்கு அஞ்சு சம்பாதிக்க முடிச்சது. ஒருவேளை இந்த அஞ்சு வாங்கினான் இல்லையா, இவன் மூணு தாளந்த யூஸ் பண்ணி தான் வச்சுங்க, அந்த மூணு 6000, மீதி ரெண்டு யூஸ் பண்ணல, 6 2 8000. திருப்பி எத்தனை கொடுத்துருப்பான்? 8 கொடுத்துருப்பான். 5 வாங்கிட்டு 8 கொடுத்துருப்பான். புரியுதா உங்களுக்கு கணக்கு? 5 வாங்கினவன் 5 யூஸ் பண்ணதுனாலதான் அது 10 மாறுச்சு. இந்த 5ல 3 யூஸ் பண்ணிட்டு 2 யூஸ் பண்ணாம வச்சிருந்தான்னா அவனை இதை வேலை செஞ்சான், ஆனா அவன் கொடுத்தது ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருந்திருக்கும்? 10 இருக்காது, 8 இருக்கும். 2 வாங்கினவன் 2 யூஸ் பண்ணி கொண்டது 4 கொண்டு இருந்தான்னா அவன் 8 கொடுத்தான், இவன் 4 கொடுத்தான் எஜமானன் பாராட்ட மாட்டாரு. அவன் 10 கொடுத்ததுனால அவன் பாராட்டுக்குரியவன், இவன் 4 கொடுத்ததுனால இவன் பாராட்டுக்குரியவன். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு 5 தாளந்த கொடுத்திருக்கிறாருன்னா 5 நீங்க யூஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான விஷயம். நீங்க நிறைய பேர் யோசிக்கிறது கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு 2 கொடுத்தாருன்னா 1 யூஸ் பண்ணிட்டு 1 வைக்க கூடாது. 1 வாங்கிட்டு 1 யூஸ் பண்ணிட்டு அது வேற விஷயம், அதை நான் பின்னால சொல்றேன். 5 வாங்கினவன் நான் 4 யூஸ் பண்ணிட்டேன், 1 யூஸ் பண்ணல, தப்பு. 2 வாங்கினா 1 யூஸ் பண்ணிட்டே, நான் 1 யூஸ் பண்ணல, தப்பு. இன்னைக்கு நம்ம செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவருடைய திறமை பார்த்து 5 தாளந்து கொடுத்திருக்கிறாரு. சிலர் 1 மட்டும் யூஸ் பண்ணிட்டு 4 வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1 மட்டும் 2 இருக்கும், மீதி 4 அப்படியே இருக்கும். 6 தாளந்து கொண்டு போய் ரிட்டர்ன் கொடுப்போம். அப்படிதானே கர்த்தர் வரும்பொழுது 5 வாங்கிட்டு 6 கொடுப்போம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எத்தனை தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ அத்தனை தாளந்துகளை நீங்கள் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம், ஆண்டவர் எனக்கு 5 தாளந்து கொடுத்திருக்கிறாரு, நமக்கு வசதிப்படுகிற ஒரு 2 தாளந்து யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு பிடிச்சிருக்கிற 2 தாளந்து யூஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு ஏத்தமா இருக்கிற ஒரு 2 தாளந்து யூஸ் பண்ணிக்கிறோம், மீதி 3 அப்படியே வச்சோம். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. எனக்கு ஜெபிக்க முடியும், ஜெபிக்கிறேன், பிரசங்கிக்க முடியும், பிரசங்கிக்கிறேன், கொடுக்க முடியும், கொடுக்கிறேன், பாட முடியும், பாடுறேன், எல்லாம் இருக்குது, ஆனால் நான் பிரசங்கம் மட்டும்தான் பண்ணுவேன், நான் கொடுக்க மாட்டேன், நான் ஜெபம் மட்டும்தான் பண்ணுவேன், ஊழியம் செய்ய மாட்டேன், தப்பு. உங்கள் கையிலே 5 தாளந்தை கர்த்தர் கொடுத்திருப்பார், ஆனால் 5 யூஸ் பண்ணணும். சில நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வசதிப்படுகிறத யூஸ் பண்ணிட்டு நமக்கு வசதிப்படாததை புதைச்சோம். இதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இந்த தாளந்தோவை நம்ம 2 தான் பாக்கிறோம். என்ன இந்த ரெண்டு அஞ்சு யூஸ் பண்ணவ ரெண்டு யூஸ் பண்ணத ஒரு குரூப்பா வச்சுக்கிறோம், ஒன்னு புதைச்சவன இன்னொரு குரூப்பா வச்சுக்கிறோம், மூணாவது ஒரு குரூப் இருக்குது, மறைந்திருக்கிறதான ஒரு குரூப் சபைக்குள்ள இருக்கு, மறைந்திருக்கிற ஒரு குரூப். இந்த குரூப் என்ன செய்யுது, மூணாவது குரூப், இது நம்ம கண்ணுக்கு தெரியல, இந்த ஓமைக்குள்ள இருக்குது. இந்த நம்ம அஞ்சு பத்தாம் கடவுனி ரெண்டு நாலாம் கடையும் பாக்குறோம், ஒன்னு புதைச்சவனையும் பாக்குறோம், இது ரெண்டுக்கும் நடுவிலை வேறொருவன் இருக்கிறான், அஞ்சை வாங்கிக் கொண்டு ரெண்டை பயன்படுத்தி மூன்றை புதைத்தவன், ரெண்டை வாங்கிக் கொண்டு ஒன்றை யூஸ் பண்ணி ஒன்னை புதைச்சு வச்சவன், யூஸ் பண்ணாமல் போனவன். உங்க வாழ்க்கையிலே எத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, எத்தனை திறமைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, அத்தனையும் நீங்க யூஸ் பண்ணணும், அத்தனை யூஸ் பண்ணணும், அத்தனை யூஸ் பண்ணணும். எஃப்எம்இபி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோகன்ஸ் இருக்கும், முதல்ல அவங்களுடைய பழைய ஸ்லோகன் என்ன தெரியுமா, போ அல்லது அனுப்பு, அப்படிதானே, போ அல்லது அனுப்பு. ஒண்ணு, நீ போ, போய் ஊழிய செய், உனக்கு போக முடியலையா, போய் ஊழிய செய்யறதுக்கு உன் பணத்தையாவது கொடு, அனுப்பு, அதாவது செய். ஆனா இன்னைக்கு ஸ்லோகன் மாறிடுச்சு, என்ன தெரியுமா, போ அதோடு அனுப்பு. சிலர் என்ன நினைக்கிறோம், போய் செய்யறதுக்கு முடியும், நமக்கு நான் என் பணத்தில் ஒரு பிசா கொடுக்க மாட்டேன்பா அப்படின்னு இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க, பணம் தானே வச்சுக்கோ, பணத்தை கொடுத்தாரு, என்ன ஊழியத்துக்கு கூப்பிடாத, அதெல்லாம் எனக்கு ஒத்து வரா, ரோட்ல இறங்கி எல்லாம் செய்ய முடியாது, பணமா எவ்வளவு வேணா கொடுக்கறேன், நான் கொடுக்குறேன் ரெடி, ஆனா ஒரு டிராக்டர் கொடுக்குற ரோட்ல என்ன கூப்பிடாத, ஜபத்துக்கெல்லாம் என்ன கூப்பிடறாத, ஊழிய செய்ததுக்கு என்ன கூப்பிடறாத, பணமா கொடுக்குற அள்ளி கொடுக்குறேன், எவ்வளவு வேணா கொடுக்குறேன் என்ன கொடுக்கு. சிலர் ஏன்னா என்ன வேணா ஊழியம் செய்யற, எங்கிட்ட ஒரு பைசா மட்டும் கேட்டுறாத. இது இன்னொரு குரூப், உங்ககிட்ட ரெண்டையும் கொடுத்திருப்பார், ஆனால் ரெண்டையும் செய்யணும். பிரசங்கிக்க சொன்னா பிரசங்கிக்கணும், பாட சொன்னா பாடணும், இசைக்கு சொன்னா இசைக்கணும், டிராக்டர் கொடுக்க சொன்னா டிராக்டர் கொடுக்கணும், ஜெபிக்க முடியும்னா ஜெபிக்க முடியணும், பணத்தை கர்த்தர் கொடுத்திருப்பா பணத்தை கொடுக்கணும். எதை நமக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் சொத்தாய் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அத்தனை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்க அத்தனை தாளந்துகளை யூஸ் பண்ணாதான் ஆண்டவருடைய பார்வையில் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழிக்காரன் சர்டிபிகேட் வாங்க முடியும். ஒன்ன புதைச்சு ரெண்டு வச்சு உள்ள வச்சிருந்தோம்னா அதுல அந்த சர்டிபிகேட் கிடைக்காது. புரியுதா உங்களுக்கு, கவனிக்கணும் எல்லா விஷயத்தையும். எப்படி இந்த ஒரே பாராட்டு ரெண்டு விதம், ரெண்டு பேருக்கு எப்படி ஒரே கிடைச்சது, காரணம் என்னன்னா அஞ்ச வாங்கினோம் அஞ்சை யூஸ் பண்ணா, ரெண்டை வாங்கினோம் ரெண்டை யூஸ் பண்ணா, அதனால தான் ஒரே பாராட்டு கிடைச்சது. இதுல ஒருவன் ரெண்டை வாங்கின ஒன்னு புதைச்சு ஒன்னு செஞ்சிருந்தான்னா அவனுக்கு கிடைச்ச அதே பாராட்டு இவனுக்கு கிடைச்சிருக்காது, கிடைச்சிருக்காது. நம்ம வாழ்க்கையில பார்க்கணும் உங்களுக்கு என்ன தாளம் இருக்கிறது, எல்லாத்தையும் யூஸ் பண்ணு, எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணலனாலும் கொஞ்சம் யூஸ் பண்ண, வசதிக்கு ஏத மாதிரி என்னால முடிஞ்சதை ஊழிய செய்யறேன், முடிஞ்ச ஊழியத்தை செய்யறேன். உங்களுக்கு முடிஞ்ச ஊழியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களை அழைக்கல, அவர் திட்டத்தின்படி அவன் சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். அமைதியாயிட்டீங்க, எனக்கு முடிஞ்சதை நான் செய்யறேங்கிறோம், அதுக்கு ஒண்ணும் கர்த்தர் நம்மளை அழைக்கல, எனக்கு முடிஞ்சதை செய்ய, என்னது நமக்கு முடிஞ்சதை செய்யற, என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைக்கிறார் அதை எல்லாத்தையும் நான் செய்யணும், என் இடத்துல என் ஆண்டவர் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறார் அத்தனையும் நான் செய்யணும். தெருவில் போய் நின்று சொல்லுனா சொல்லணும், வீட்டில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபினா ஜெபிக்கணும், உன் பணத்தை கொடுத்தா கொடுக்கணும். எங்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறார், எங்கிட்ட என்னத்தை கொடுத்திருக்கிறாரோ அதுதான் என் ஆண்டவருடைய சொத்து, அதுதான் எனக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற தாளந்து, அதை எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ண, எல்லாத்தையும் யூஸ் பண்ண. ஒன்ன கூட நான் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது, புரியுதுங்களா, ஒன்ன கூட நான் வேஸ்ட் பண்றதுக்கு எனக்கு அனுமதி கிடையாது. இந்த அதிகாரத்தில் இன்னும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இந்த ஓமையில பார்க்கும் பொழுது மூணாவது ஒருத்தர் வரான், இந்த மூணாவது வரவன் என்ன செய்யறான், எஜமானனை குற்றப்படுத்துறான். என்ன சொல்றான், நீ விதைக்காத இடத்தில் வாசிக்கலாமா, 24வது வசனத்தில் வாசிக்கலாம்,
ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து ஆண்டவனே
ஆண்டவனே,
நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன்.
கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன்.
ஆகையால்
நான் பயந்து போய்
உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரனே,
நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று
தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே.
அப்படியானால்
நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து பத்து தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ
அவனுக்கு கொடுக்கப்படும்.
பரிபூரணம் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து
உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இப்ப பைனலா உங்களுக்கு நான் ஒன்னு சொல்றேன், இந்த எஜமானை குறித்து இந்த ஒரு தாளந்தை வாங்கின கொடுத்த கம்ப்ளைண்ட் யோசிச்சு பாருங்க. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமான எஜமானன் என்று அறிவேன். அப்படி இது உண்மையா? இவ்வளவு ஒரு மோசமான கமெண்ட் கொடுக்கலாம் எஜமானை குறித்து. இதுல எந்த விதத்தில் ஆயிலும் நியாயம் இருக்கிறதா? இந்த எஜமானை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சீன் காட்டுறேன். இந்த எஜமான் எப்படிப்பட்டவருங்கிறது உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த எஜமானனை குறித்து இவனுக்கு இருந்த மனப்போக்கு என்ன? விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமான எஜமான. ஆனால் இந்த ஓமையிலே இந்த எஜமானை குறித்து நம்ம பார்க்கறது எப்படிப்பட்டதுன்னா, அப்படி அல்ல, ரொம்ப பெரிய தயாளமுள்ள எஜமானன் இவர். இந்த எஜமானை குறித்து நீ நல்லா பார்க்கணும்னா, நாம் ஏற்கனவே வாசிச்ச அந்த 21 வசனத்தை பார்த்தாலே தெரியும், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஓடிக்காரனே, கொஞ்சத்திலே நீ உண்மையாயிருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. இதுதான் எஜமானுடைய ரியல் நேச்சர், எஜமானுடைய உண்மையான சுபாவம் இதுதான். இது எஜமான் கொடுக்கிற பலனை வச்சுதான் அவர் எப்படிப்பட்ட தயாள பிரபு என்பதை இங்கதான் பார்க்கணும். அப்படியே ரிவர்ஸ்ல பேசிட்டான். எஜமானுடைய தயாள குணம் இங்க சொல்லுது, என்ன சொல்லுது? நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே. நீ உத்தமமா வேலை செஞ்ச, 5 கொடுத்த 5 யூஸ் பண்ணிட்டேன், 2 கொடுத்த 2 யூஸ் பண்ணிட்டேன். நீ உத்தமமா செஞ்ச, உண்மையா செஞ்ச, கொஞ்சத்தில் உண்மையா இருந்த. நீ செஞ்சது என்ன? கொஞ்சம் கொஞ்சத்துல உண்மையா, நான் உனக்கு கொடுத்தது கொஞ்சத்தை நீ செஞ்ச. கொஞ்சத்துல உண்மையா இருந்தவனுக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் தானே கொடுக்கணும். ஆனா இந்த எஜமான் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசம். இங்க நீங்க செய்யற கொஞ்சம் ஊழியம், அதாவது உங்களுக்கு ஒரு 2 தாளந்து இருக்குது, ஒரு 5 தாளந்து இருக்குது, கொஞ்சம் அந்த காரியத்தை நீங்க செய்யும் பொழுது நீங்க செய்ததற்கு ஏற்ற கூலியை கர்த்தர் பரலோகத்தில் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, அதற்கு மேலாக கர்த்தர் கொடுக்கிறார். கொஞ்சம் செஞ்சவனுக்கு மிகுதியான பலனை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் யார் அப்படி கொடுப்பா? என்ன வேலை செய்றீங்களோ அதை தானே கொடுக்கிறாங்க. இல்லையா, நீங்க சாப்ட்வேர் கம்பெனி இருக்கிறவங்களும் அடிக்கடி சில புலம்புவாங்க, என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஃபாரின்ல கொடுக்கிறதான பேமெண்ட், ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு எங்களுக்கு கொடுக்கிற பேமெண்ட் எங்க கம்பெனிக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு 1 ஹவருக்கு எங்களுக்கு கொடுக்கிற பேமெண்ட் இவ்வளவு. ஆனா அது எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு என்ன செய்யறாங்க, கொஞ்சோண்டு எங்க கையில கொடுக்கறாங்க. பெரும்பகுதியை என்ன செய்யணும், இங்க இருக்கிற எஜமான் சுருட்டிடுறான், சுருட்டிட்டு கொஞ்சமா கொடுக்கறான். அதான் நீங்க நடந்த உங்க வேலைக்கு உண்மையிலேயே ஃபாரின்ல இருந்து கொடுக்கிற சம்பளம் வேற, உங்க கையில போய் இவன் கொடுக்கிற சம்பளம் வேற, உங்க உழைப்பை எடுத்துக்கிட்டு அவனுக்கு கொடுக்கிறதான பேமெண்ட் ரொம்ப குறைவு. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, உங்க உழைப்புக்கு மேல பேமெண்ட் கொடுக்கிறேங்கிறார். ஆமென். நீ கொஞ்சம் வேலை செஞ்ச உனக்கு உழைப்புக்கு மேல பேமெண்ட் கொடுக்கிறேங்கிறார். இது ஆண்டவருக்கு ஒரு வித்தியாசம். உழைப்புக்கு மேல நான் உனக்கு பேமெண்ட் கொடுக்க, நீ எதை செய்யறியோ, நீ கொஞ்சம் செஞ்சீன்னா அதை பல மடங்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறேன். எத்தனை பர்சன்ட் தெரியுமா? அதுல எடுக்க டைம் இல்ல, 100 அத்தனையாய் கொடுப்பார். இல்லையா? இயேசு கிறிஸ்து எவ்வளவு கொடுப்பாரு? நூறத்தனையை கொடுப்பார். நீங்க மார்க் 10 மத்தேயு 19 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாலிபன் வருவான். அவனுடைய சம்பவத்தெல்லாம் சொல்லி படிக்க டைம் இல்ல. அந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்லுவார், இந்த உலகத்தில் நம்ம எதை இழக்கிறோமோ அதை நூறத்தனையாக கத்த நமக்கு நித்தியத்திலே கொடுப்பார். 100 மடங்கு எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கிறார். இது போனஸ் யார் கொடுப்பா? உங்க உழைப்புக்கு மேல 100 மடங்கு சம்பளம் யார் கொடுப்பா? ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு நம்ம வேலை செய்யணும்? இதுல 3 காரியம். 1, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இவன் தனக்கு கொடுக்கப்பட்டதை ஃபுல்லா யூஸ் பண்ணி இந்த வெகுமதியை பெற்றான். 2, 5 வாங்கிட்டு 2 யூஸ் பண்ணிட்டு 3 யூஸ் பண்ணாம வச்சுட்டவன். அப்படி ஒரு குரூப் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோம். இருக்கிற தாளத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்றது கிடையாது. நமக்கு வசதிப்பட்டதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வசதிப்படாத யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு பிடிச்சிருக்கிறத யூஸ் பண்ணோம், பிடிச்சிருக்காத யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இது செகண்ட் கேட்டகரி. இவர்களுக்கு குறைவுள்ளவர்களாகி தான் இப்போ இவங்களை பார்த்து இந்த உத்தம உண்மை உள்ள ஊழிக்காரனே இந்த சர்டிபிகேட் நம்மளுக்கு கிடைக்காது. 5 வாங்கிட்டு 2 யூஸ் பண்ணா நமக்கு அந்த சர்டிபிகேட் கிடைக்காது, அந்த பலன் கிடைக்காது. 3 இருக்கிறவன் 1 வாங்கி டோட்டலா வேஸ்ட் பண்ணிட்டவன், அவன் நரகத்துக்கு போறான். இப்ப நான் சொல்றேன், இந்த 3 எங்க இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட்ல இருக்கிறீங்களா, செகண்ட்ல இருக்கிறீங்களா, தேர்ட்ல இருக்கிறீங்களா? இதுதான் கேள்வி. இந்த 3 கேட்டகரியில உங்க வாழ்க்கை எந்த பகுதியில் இருக்கிறது? டோட்டலா எல்லா டேலண்டும் யூஸ் பண்றீங்களா, அல்லது உங்களுக்கு வசதிப்பட்டதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு சிலதெல்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு யூஸ் பண்ணாம கொஞ்சத்தை வச்சுட்டீங்களா, அல்லது எதையுமே யூஸ் பண்ணாம அவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது இவங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்கு பக்கத்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியம். இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த இடத்துல தாளந்து என்று சொல்வதை விட நம்முடைய வாழ்க்கை முறையை தான் கர்த்தர் சொல்றார். தாளந்துகளை பயன்படுத்துகிறது என்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் சொல்ல போனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. எப்படி வாழணும்னு கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டார். இந்த 5 தாளந்துகளை யூஸ் பண்ண எப்படி அதை யூஸ் பண்ணி எப்படி வாழ்ந்து காமிச்சா நம்ம எப்படி வாழணும்னு கர்த்தர் நமக்கு சொல்றார். அதனால இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் நம்ம அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆஸ்தி, அவருடைய சொத்து, அதை நமக்கு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாரு. எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது எதற்காக இந்த செய்தி கர்த்தர் உங்களை கேட்க வச்சார்னா, அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, நான் உனக்கு கொடுத்த எல்லா தாளந்தையும் நீ யூஸ் பண்ண, ஒன்ன கூட நீ புதைக்கல, ஒன்ன கூட நீ வேஸ்ட் பண்ணல, 5 கொடுத்து நீ 4 வேஸ்ட் செஞ்சுட்டு ஒன்ன வேஸ்ட் பண்ணிட்ட அப்படி கூட கிடையாது. 5 கொடுத்த 5 யூஸ் பண்ண, 2 கொடுத்த 2 நீ யூஸ் பண்ண. நீ எஜமானனாகி என்னுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி, உனக்கு நான் கொஞ்சத்துல நீ கொடுத்ததை செஞ்ச நல்லா செஞ்ச, உன்னை அநேகத்தின் மேல் பல மடங்கு ஆசீர்வாதத்தை நான் உனக்கு நான் கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லணும். குறைவுள்ளவெல்லாம் நிக்க கூடாது, அல்லது நரகத்துக்கு போயிடக்கூடாது. ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. பரலோகத்தில் கர்த்தர் நம்மை வாழ்த்தி வரவேற்கிற ஒரு தகுதி நமக்கு வர வேண்டும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். தாளந்துகளை குறித்த இந்த உவமை, இது சாதாரண ஒரு கதையை போல் இருக்கலாம், ஆனால் இது நம்முடைய வாழ்க்கை முறையை நமக்கு காண்பிக்கிறது. நாம் வாழ வேண்டிய விதத்தை இந்த வேத வசனங்கள் நமக்கு காண்பிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பரம தகப்பன் நமக்கு சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறார். இந்த உலக தகப்பன் உங்களுக்கு சொத்து சேர்க்கல, பரவாயில்ல, ஆனால் பரம தகப்பன் தன்னுடைய ஆஸ்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆஸ்தி என்ன? உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். கெட்ட சுபாவங்களை மாற்றி நல்ல சுபாவத்தை கொடுத்திருக்கிறாரே, இது அவருடைய ஆஸ்தி. இது விட முடியாத பாவ பழக்கத்தில் விடுதலை கொடுத்து ஒரு விடுதலையான வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரே, அது அவர் கொடுத்த ஆஸ்தி. இன்னைக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, இது அவர் கொடுத்த ஆஸ்தி. நம்முடைய பலவீனங்களை நோய்களை எல்லாம் அவர் சுமந்து நமக்கு சம்பாதித்து இந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், இது அவர் கொடுத்திருக்கிற ஆஸ்தி. இன்னைக்கு நீங்க நல்ல சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, வேலை வசதி வருமானத்தை கொடுத்திருக்கிறாரே, இது ஆண்டவர் கொடுத்த ஆஸ்தி. வேதம் தெளிவா சொல்லுகிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறது. நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆஸ்தி. உங்க வாழ்க்கையில் இருக்கிற திறமைகள், பாடலாம், இசைக்கலாம், டிராக்ட் கொடுக்கலாம், இந்த இடத்தை சுத்தம் பண்ணலாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தாளந்து பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், இரக்கம் செய்கிறவன், உற்சாகமாய் செய்ய கடவன், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், விசுவாச பிரமாணத்திற்கு எதுவாய் சொல்ல கடவன். யார் யாருக்கு எதை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் சரியாய் நம்ம செய்ய, அதை சரியாய் செய்ய அவன் அவனுடைய திராணிக்கு தக்கதாக தாளந்துகள் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்க கையில் எத்தனையோ தாளந்துகளை கத்தர் கொடுத்திருக்கிறார். அஞ்ச வாங்கிட்டு நாளை யூஸ் பண்ணிட்டு ஒன்ன புதைச்சிடாதீங்க. இதுவரைக்கும் இதை நம்ம சிந்திக்கிறது கிடையாது, இந்த காரியத்தை நம்ம யோசிக்கிறது கிடையாது. தாளந்து வாங்கணும், யூஸ் பண்ணணும், எத்தனை வாங்கினீங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? அதை எத்தனையும் யூஸ் பண்றீங்கன்னு நீங்க யோசிச்சீங்களா? தாளந்து வாங்கணும், யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணல, இதை தான் யோசிக்கிறோம். உங்ககிட்ட எத்தனை இருக்குது, எத்தனை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு பிடிக்காததை நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறீங்களா? உங்களுக்கு வசதிப்பட்டதை மட்டும் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வசதிப்படாததை யூஸ் பண்ணாம இருக்கிறீங்களா? சில காரியத்தை உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு மனம் இருக்கிறது, அதுக்காக செய்யறீங்க. சில காரியத்தை செய்யறதுக்கு மனம் இல்லை, அதனால செய்யாம இருக்கிறீங்களா? உங்க விருப்பப்படி செய்வதல்ல கர்த்தருடைய காரியம், அவர் விருப்பப்படி செய்வதுதான் கர்த்தருடைய காரியம். எனக்கு முடிஞ்சதை செய்யறேன், இல்லை இல்லை இல்லை, அவர் சொன்னதை செய்யணும். எனக்கு முடிஞ்சதை செய்யறேன், அதுக்கு கர்த்தர் உங்களை கூப்பிடல, அவர் சொன்னதை செய்யறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டிருக்கிறார். இதுக்கு பிறகு இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, எனக்கு முடிஞ்சதை செய்யறேன், என்னால் முடிஞ்சதை செய்யறேன், இல்லை இல்லை இல்லை. அவர் உங்களுக்கு எதெல்லாம் முடியும்ன்றது அவருக்கு தெரியும், அதை அவர் ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எதெல்லாம் முடியும், அதற்குரிய ஆசீர்வாதத்தை அதற்குரிய தாளந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதை நீங்க யூஸ் பண்ணணும். உங்களுக்கு முடிஞ்சதல்ல, ஆண்டவர் செய்ய சொல்றதை நம்ம செய்யணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதை, அவர் என்னிடத்தில் கொடுத்த அத்தனை தாளந்தை நான் யூஸ் பண்ணணும். ஒன்ன கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒன்ன கூட நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணணும். எல்லாத்தையும் யூஸ் பண்ணாதான் நான் உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரர் என்று கர்த்தரால் சாட்சி பெற முடியும். புரிதலா? உத்தமமும் உண்மை, அந்த ரெண்டு வார்த்தை கவனிங்க. கொடுத்த தாளந்த டோட்டலா யூஸ் பண்றவனுக்கு தான் அந்த சாட்சி. ரெண்டை யூஸ் பண்ணிட்டு ரெண்டை யூஸ் பண்ணாம போனா அந்த சாட்சி கிடைக்காது. குறை உள்ளவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் செய்யும்படி கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டும். அதை நம்ம செஞ்சு முடிக்கணும். அசட்டை பண்ணி விடக்கூடாது, நிர்விசாரமாக இருந்து விடக்கூடாது. கரெக்டா செஞ்சவன் தான் செஞ்ச வேலையை பார்க்கிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றான். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததற்கு அநேகத்தின் மேல் அதிகாரம் கிடைச்சது. நம்ம செய்யற வேலையை விட அவர் நமக்கு கொடுக்கிற சம்பளம் ஜாஸ்தி, அவர் நமக்கு பரலோகத்தில் கொடுக்கிற வெகுமதி ஜாஸ்தி. இந்த உலகத்தில் நீங்கள் அவருக்கு செய்யற வேலையை விட பரலோகத்தில் அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் மேன்மை ஜாஸ்தி. குறைச்சு கொடுக்கிறவர் அல்ல, அது செஞ்ச வேலைக்கு தக்கதாய் கொடுத்துட்டு போறவர் கிடையாது, 100 மடங்கு கொடுக்கிறவர் அவர்தான் நம்முடைய ஆண்டவர். இரண்டாவது, வேலை செஞ்சான் ஆனால் தனக்கு முடிஞ்சதை செஞ்சான், அது தப்பு, அது ஒத்து வராது. மூணாவது, ஒண்ணுமே செய்யல, வாங்கி புதைச்சு வச்சுதான், அவன் நரகத்துக்குரியவர். இந்த மூன்றுல நாம் எங்க இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மூன்று கேட்டகரியில நீங்க எங்க இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க? உங்க உள்ளத்துல என்னென்ன பாரத்தை எல்லாம், என்னென்ன வாஞ்சையெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ, எதையெல்லாம் கர்த்தர் உங்கள் உள்ளத்துல பேசுகிறாரோ அத்தனையும் நீங்கள் செய்ய வேண்டும். சிலரை பார்த்து சொல்லுவார், நீ கைப்பிரதி கொடுக்கணும், நீ உங்களுக்கு கர்த்தரை பத்தி என்ன பத்தி பேசணும், நீங்க அதை செய்யாமலே இருக்கிறீங்களா? தாளந்த யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க. உங்கள் உள்ளத்துல எதை குறித்து எல்லாம் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார், அதெல்லாம் அந்த தாளந்தெல்லாம் உங்களுக்கு இருக்குது. எதையெல்லாம் செய்யும்படி கர்த்தர் உங்கள் உள்ளத்துல தூண்டி கொண்டிருக்கிறார், அத்தனை தாளந்தம் உங்களுக்குள்ள இருக்குது. அவர் சொல்லியும் செய்யாமல் இருந்தால் அத்தனை தாளந்துகளை நீங்கள் புதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு செய்தியை கேட்கும் பொழுது அல்லது தனிப்பட்ட நேரத்தில் நீங்க ஜெபிக்கும் பொழுது அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது சில காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு உந்துவார், சில பாரத்தை கொடுப்பார், சில வாஞ்சையை கொடுப்பார், சில காரியத்தை கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுவார். அந்த தாளந்தெல்லாம் உங்களுக்கு இருக்குது. இல்லாத ஒன்றை குறித்து கர்த்தர் உங்களை செய்ய சொல்ல மாட்டார். அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்க யூஸ் பண்ணாததுனால்தான் உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியல. என்னென்ன காரியத்தை எல்லாம் செய்ய முடியும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் இதுவரைக்கும் இத்தனை வருஷத்தில் பேசி இருக்கிறாரோ அத்தனை தாளந்தங்கள் உங்களுக்குள் இருக்கிறது. எத்தனை காரியத்துக்கு நம்ம செவி கொடுத்திருக்கிறோம், எத்தனை காரியத்துக்கு நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு இருக்கிறோம். இல்ல, ஆண்டவருடைய காரியத்தில் கரெக்டா இருக்கும். அத்தனை தாளந்துகளையும் எதையெல்லாம் கர்த்தர் இதுவரைக்கும் பேசியிருக்கிறாரோ அத்தனை காரியத்தை நீங்க செய்யணும். ஒன்னு ரெண்டு செஞ்சுட்டு திருப்தியா உட்கார்ந்துடக்கூடாது. ஒன்னு ரெண்டு செஞ்சுட்டு பெரிய சாதனை பண்ணதாம நம்ம நினைச்சு உட்கார்ந்துடக்கூடாது. அவர் எதிர்பார்க்கிற அத்தனையும் நாம் செய்து முடிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த தாளந்துகளை குறித்து இந்த எளிமையான இந்த ஓமையிலிருந்து எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு பேசின காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வேத வசனங்களுக்கு முன்பாக நாங்கள் குற்றவாளிகளாய் காணப்படாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தாலும் இதற்கு பிறகும் இருதயத்தை கடினப்படுத்தாமல் உமக்கு உண்மையாய் நீங்க கொடுத்த அத்தனை தாளந்துகளையும் பயன்படுத்த ஒவ்வொருவருக்கும்